الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த இடத்தில் வாரம் விட்டு வாரமாக கண்மணி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில விடயங்களை கற்றறிந்து வருகின்றோம். எங்களுடைய கடந்த அமர்வில் நாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் தோழர்களாகிய சஹாபாக்களும் இணை வைப்புக்கு எதிராக மேற்கொண்ட மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு யுத்தத்தின் ஒரு சில முக்கியமான கட்டங்களை இந்த இடத்திலே படித்தோம். இறுதியாக நாம் நிறுத்திய இடம் என்னன்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு யுத்தத்தின் ஒரு திருப்பு முனை, ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்தில் தான் எங்களுடைய கடந்த அமர்வை நாங்கள் சுருக்கிக் கொண்டோம். அதாவது நபியும் சஹாபாக்களும் உஹது போரின் முதற்கட்டத்தில் அமோக வெற்றியை அடைந்து காவிர்களை யுத்தகலத்தில் இருந்து விரண்டோட செய்து அவர்கள் விட்டு சென்ற கொள்ளை பொருட்களை எல்லாம் சேகரிக்கும் நிலைக்கு அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆரம்ப கட்டத்திலே வழங்கினான். ஆனால் அந்த வெற்றி வெகுநேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் நபி அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களுடைய அந்த படையை பின்புறமாக வந்து தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஜபல் ருமா என்று சொல்லப்படக்கூடிய அம்பெறியக்கூடிய சில முக்கியமான வீரர்களை ஒரு சிறு மலைக்குண்டலை அமர்த்தி வைத்து, என்னுடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் அந்த மலையிலே இருந்து இறங்கிவிடக் கூடாது என்று கடுமையான கட்டளைகளை போட்டு அவர்களை அந்த இடத்தில் நிறுத்திய பொழுதிலும், இந்த யுத்தத்தில் தோழர்கள் வெற்றி கொண்ட அந்த காட்சியை கண்ட நேரத்தில் கொள்ளை பொருட்கள் திரட்டப்படுகின்றது, காவிர்கள் விரண்டோடுகின்றார்கள், சஹாபாக்கள் அவர்களை துரத்தி செல்கின்றார்கள், இப்படியான நிலையில் யுத்தம் முற்று பெற்று விட்டது என்ற அந்த சிந்தனையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த மலையை விட்டு இறங்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே நியமிக்கப்பட்ட அந்த குழுவினர்கள் ஒரு சில தோழர்களை தவிர பெரும்பாலானவர்கள் மலையை விட்டும் இறங்க, அந்த தருணத்தை பயன்படுத்தி ஹாலித் இப்னு வலீத் அவர்களுடைய குதிரைப்படையை, சுமாராக 300 பேர் கொண்ட குதிரைப்படையை அந்த புறமாக துரத்தி வந்து நபியையும் சஹாபாக்களையும் அப்படியே சுற்றி வளைத்து விடுகின்றார்கள். இந்த கட்டத்தில் நபி அவர்கள் மிகவும் ஒரு சங்கடமான நிலைக்கு ஆளாகின்றார்கள். இந்த நேரத்தில் நபிக்கு முன்னால் இரண்டு நிலைப்பாடுகள் தான் இருந்தது. ஒன்றில் என்ன செய்ய வேண்டும், நபி அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட தோழர்களை விட்டும் நபியும் அவர்களோடு இருந்த சிறிய படையினர்கள் சுமாராக 9 தோழர்கள், பின்னால் அந்த விளக்கத்தை சொல்லுவோம், 7 அன்சாரிகளும் 2 முஹாஜிர்களும் கொண்ட ஒரு சிறிய படையுடன் தான் நபி அவர்கள் மலைப்புறமாக இருந்து யுத்தகலத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திடீரென ஹாலிதுடைய படை பின்புறமாக வந்து தோழர்களை முற்றுகையிட்டதை நபி அவர்கள் பார்த்த நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் 2 முடிவுகள் தான் இருந்தது. ஒன்றுக்கில் அந்த சுற்றி வளைக்கப்பட்ட படையை விட்டும் நபி அவர்கள் தன்னையும் தன்னுடன் இருக்கக்கூடிய ஒரு சில தோழர்களையும் பாதுகாத்துக் கொண்டு மெதுவாக அந்த களத்திலே இருந்து அவர்கள் விலகி செல்ல வேண்டும், அல்லது தாக்குப்பிடித்து அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து களத்திலே குவிக்க வேண்டும் என்ற இரண்டு நிலைப்பாடுகள் மிகவும் சங்கடமான நிலைக்கு நபி அவர்கள் ஆளாகின்றார்கள். இப்பொழுது நபி அவர்களுடைய அந்த வீரம், அவர்களுடைய அல்லாஹுவின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, இந்த யுத்தத்தில் அல்லாஹு தாலா எனக்கு வெற்றியை அளிப்பான் என்ற அந்த வாக்குறுதியின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இரண்டாவது முடிவுக்குத்தான் வருகின்றார்கள். இந்த இடத்திலே பின்வாங்க கூடாது, பின்வாங்கினால் குற்றம் கிடையாது. ஏன்? அவர்கள் நபியுடைய கட்டளையை மீறி செய்த அந்த தவறின் காரணமாக அங்கே அவர்கள் பிடிபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முடிவை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் என்று நபிக்கு பின்வாங்கி இருக்க முடியும். ஆனால் நபி அவர்கள் தோழர்களை அந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டே அவர்கள் மாத்திரம் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்ற நிலைக்கு வரவில்லை. மாறாக என்ன செய்கின்றார்கள்? அந்த தோழர்களை சத்தமிட்டு அழைக்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? இளைய இபாதல்லாஹ், இதோ நான் இருக்கின்றேன், என்னை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்றே அந்த தோழர்களை நபி அவர்கள் சத்தமிட்டு அழைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டும், நபி அவர்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்கள் யார்? முதல்லே காவிர்கள் தான் அண்மித்திருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு மிக அண்மையிலே எதிரிகளுடைய படை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிக்கு நிச்சயமாக தெரியும், நான் இப்படி சத்தமிட்டால் என்னுடைய இடத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். முதல் முதலாக இந்த சத்தம் காவிர்களைத்தான் எட்டும். ஏன்? முஸ்லிம்கள் களத்திலே சிதறுண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் மதீனா பக்கமாக ஓடிவிட்டார்கள், மதீனாவுக்கு கூட போய் சேர்ந்து விட்டார்கள் என்று நாங்கள் கடந்த அமர்வுகளே பார்த்தோம். அப்ப இந்த நிலையில் நபிக்கு நிச்சயமாக உறுதியாக தெரியும், நான் சத்தமிட்டால் என்னுடைய சத்தத்தை முதல் முதல் கேட்கக்கூடியவர்கள் காவிர்கள். ஏன்? அவர்கள் மிகவும் அண்மையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையை நபி அவர்கள் அவதானித்த பொழுதிலும் அதை கூட பொருட்படுத்தாமல் என்ன செய்கின்றார்கள்? இளைய இபாதல்லாஹ், அல்லாஹுடைய அடியார்களே, நீங்கள் என் பக்கம் விரையுங்கள் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். இதை பற்றித்தான் சூரத்து ஆல இம்ரான்லே அல்லாஹு தாலா இந்த யுத்தத்துடைய கட்டங்களை விவரித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த யுத்தத்துடைய முதற்கட்டத்தையும் பின்னால் அந்த கட்டம் எப்படி மாறியது என்பதையும் விளக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இடம்பெறுகின்றது. அல்லாஹ் இதுல என்ன சொல்லுகின்றான்? வாக்குறுதியை உங்களுக்கு உண்மைப்படுத்தி விட்டான். என்ன வாக்குறுதி? உங்களுக்கு நிச்சயமாக நான் வெற்றியை தருவேன் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் உண்மைப்படுத்துகின்றான். அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் அவனுடைய உத்தரவோடு அவர்களை நீங்கள் வேறறுத்து கருவறுத்துக் கொண்டு அப்படியே அழித்துக் கொண்டு அந்த யுத்த களத்திலே முன்னேறி செல்லக்கூடிய நிலை, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய காரியத்திலே ஒருவருக்கொருவர் நீங்கள் முரண்பட்டீர்கள். எதை அல்லாஹ் நாடுகின்றான்? இந்த இடத்திலே அந்த மலையிலே நிறுத்தப்பட்ட போராளிகள் அவர்கள் அவர்களுடைய காரியத்திலே தளர்ந்து ஒருவருக்கொருவர் முரண்பட்டீர்களே, அந்த நேரத்திலே நீங்கள் விரும்பிய வெற்றியை உங்களுடைய கண்களினால் நீங்கள் பார்த்ததற்கு பின்னாலும் நீங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றம் செய்தீர்களே. இந்த நிலையை நீங்கள் சற்று அவதானித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு காட்டியதற்கு பின்னால், விரும்பியது என்ன? வெற்றி. வெற்றியை கண்கொண்டு நீங்கள் பார்த்ததற்கு பின்னாலும் நீங்கள் தூதருடைய கட்டளையை மறந்து விட்டீர்களே. ஆகவே உங்களிலே உலகத்தை நாடக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், மறுமையை நாடக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இது எல்லா மனிதர்களுடைய நிலை. இதுல யாருக்கும் விதிவிலக்கு இருக்குதா? யாருக்குமே விதிவிலக்கு இல்லை. யாரை பத்தி சொல்லுகின்றான்? இது உகுதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் உயிரை மனையம் வைத்து போர்க்களத்திலே இஸ்லாத்துக்காக வேண்டி போர் புரிவதற்காக யுத்த களத்திலே இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களிலே உலகத்தை விரும்பக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். என்ன? அந்த கொள்ளை பொருட்கள் மீது நீங்கள் மோகம் கொண்டு ஆசைப்பட்டு நபியுடைய கட்டளையை மீறி நீங்கள் மலையை விட்டு விலகி சென்றீர்களே. இதைத்தான் சொல்லுகின்றான். அந்த மலையிலே எஞ்சியிருந்தவர்கள் மறுமையை நோக்கமாக கொண்டவர்கள், அல்லாஹுடைய கட்டளையை முற்படுத்தி தூதருடைய வாக்கை அவர்களுடைய கட்டளையை மீறாமல் அந்த இடத்திலே தனித்து நின்றவர்கள். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இறங்கியவர்களை குறை சொல்லவில்லை. அவர்களுடைய இஜ்திஹாத் நாங்கள் அன்று சொன்னோம், அவர்களுடைய இந்த இஜ்திஹாத் என்று சொல்லக்கூடிய ஆய்வு, அவர்களுடைய அந்த முயற்சி, அவர்கள் சிந்தித்த விதம் தவறிவிட்டது. அதே நேரத்தில் எஞ்சி இருந்தவர்களை அல்லாஹ் பாராட்டுகின்றான். அவர்கள் மாத்திரமல்ல, யுத்த களத்தில் இருந்த ஏனைய சஹாபாக்களையும் தான் அல்லாஹு தஆலா நாடுகின்றான். இந்த இடத்திலே உங்களிலே உலகத்தை விரும்பக்கூடியவர்களும் மறுமையை விரும்பக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை விட்டும் உங்களை நாங்கள் திருப்பி விட்டோம். எதற்காக வேண்டி? உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. அதற்கு பின்னால் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹு து ஃபதலின் அலல் முஃமினீன், மூமின்களின் மீது அல்லாஹு தஆலா பேருபகாரம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இந்த கட்டத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இரண்டாவது கட்டம், இது துஸ்இதுன வலா தல்வுன அலா அஹதின் வர்ரசூலு யதுஊக்கும் ஃபீ உஹராக்கும், அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு இளைய இபாதல்லாஹ், அல்லாஹுடைய அடியார்களே நீங்கள் என்னை நோக்கி வாருங்கள் என்று சத்தமிட்ட நேரத்தில் நீங்கள் யாரையும் பின்னோக்கி பார்க்காமல் மலைகளினூடாக மேட்டு நிலங்களினூடாக விரண்டோடியதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த கட்டத்தை அப்படியே அல்லாஹு தஆலா படம் பிடித்து காட்டுகின்றான். இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால்தான் இந்த வசனம் விளங்குகின்றது, இது துஸ்ஸைதுன வலா தல்வுன அலா அஹத், பின்னுக்கு பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு மனம் வரவில்லை. ஏன், அந்த அளவுக்கு நிலை குலைந்து விட்டார்கள். வெற்றி நிச்சயம் என்ற ஒரு நிலைக்கு, மனோநிலைக்கு வந்ததற்கு பின்னால் திடீர் தாக்குதலுக்கு ஆளானார்கள் என்று சொன்னால் எதிர்த்து தாக்குவதற்கான ஒரு மனநிலையும் இல்லை, அதற்கான உடல் வலிமையும் இல்லை. ஏன், ஏற்கனவே யுத்தத்தில் கலந்து வெகு நேரம் தாக்கு பிடித்து தான் இந்த வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காமல் ஒரு ரசூல் யதுஊக்கும் ஃபீ உஹராக்கும், உங்களுக்கு பின்னால் இருந்து அல்லாஹுடைய தூதர் அழைக்கின்றார்களே, கற்பனை பண்ணி பாருங்க சோர்களே, தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் அழைக்கின்றார்கள் வாருங்கள் வாருங்கள் என்று திரும்பி பார்க்காமல் நீங்கள் மலை பக்கமாக ஏறி ஓடியதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஃபஅஸாபகும் கம்மன் பிகம்மின் லிகைலா தஹ்சனு அலா மா ஃபாதகும் வலா மா அஸாபகும் வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். அதனால்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், உஹுத் யுத்தத்தை அப்படியே நிதர்சனமாக நேரடியாக பார்ப்பதாக இருந்தால் சூரத்து ஆல் இம்ரானுடைய இந்த வசனங்களை படித்து பார்த்தால் உஹுத் யுத்தத்துடைய ஒவ்வொரு கட்டங்களை அப்படியே நிதர்சனமாக அல்லாஹு தஆலா படம் பிடித்து வைக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபி உங்களுக்கு பின்னால் இருந்து அழைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் விரண்டோடிய அந்த நிலையை, நீங்கள் மலைகளிலே ஏறிய நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கவலைக்கு மேலால் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தினான். இதுல தஃப்சீர்ல பல விளக்கங்கள் வந்திருக்கின்றது. கவலைக்கு மேலால் உங்களுக்கு ஏன் கவலை ஏற்படுத்தினான் என்று சொன்னால், உங்களுக்கு தவறி போனதை வைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும், வலாமா அசாபக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த தோல்வி, இந்த ஒரு கட்ட தற்காலிக தோல்வி தான் இது, பின்னால் வெற்றியாக மாறுகின்றது. இந்த தற்காலிக தோல்வியும் இந்த இழப்பும் இதை வைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் உங்களுடைய கவலையை அல்லாஹு தஆலா மென்மேலும் கவலையாக மாற்றினான் என்றால் இது என்ன விளக்கம்? இதில் அல்லாஹு தஆலா எதை நாடுகின்றான் என்று சொன்னால், உங்களுடைய கவலையை பன்மடங்காக இரட்டிப்பாக்கினான். எதன் காரணமாக? உங்களுக்கு தப்பி போன அந்த வெற்றியை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும், வலமா அசாபக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை வைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு கவலையை உங்களின் மீது போட்டோம். என்ன கவலை தெரியுமா? நபி அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி உஹத் யுத்த களத்திலே பரப்பப்பட்டதா இல்லையா? பின்னால் சொல்லுவோம். நபி அவர்கள் கொலை உண்டு விட்டார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி எங்கே பரவுகின்றது? உஹத் களத்திலே, போர்க்களத்திலே பரவுகின்றது. இப்ப என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? உங்களுடைய கவலைக்கு மேலால் இன்னொரு கவலையை போட்டான். என்ன கவலை? இதுதான் ஆகப்பெரிய கவலை. என்ன? நபி அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற கவலை வந்த நேரத்தில் இவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை பற்றியோ, இவர்களுக்கு தப்பி போன வெற்றியை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. மிகப்பெரிய கவலையாக எது மாறிவிட்டது? நபி அவர்களுடைய இழப்பு தான் இவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்ட மிகப்பெரிய கவலையாக மாறிவிட்டது. அதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றான். வேறு விளக்கங்களும் வந்திருக்கின்றது. இதுதான் முக்கியமாக இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டியது. இப்ப இந்த கவலை வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இதை எதற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார் என்று சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய மனோநிலையை சரி செய்வதற்காக வேண்டி, உங்களுடைய மனநிலையை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் உயிருடன் இருக்கின்றார்கள் என்று ஒரு சில வினாடிக்கு பின்னால் அவர்களுக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது. அப்பொழுது அந்த ஏற்பட்ட கவலைகளை எல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. இது வந்து உள ரீதியாக மக்களுக்கு ஒரு தோல்வி தளர்வு ஏற்படக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு சைக்காலஜிக்கலி அவர்களுக்கு ஒரு உறுதுணை கொடுக்கக்கூடிய ஒரு முறை குர்ஆன் காட்டிய ஒரு முறை சார்கள். இது முக்கியமான ஒரு வழிமுறை. ஒரு பெரிய கவலைக்குள் ஆகிய நேரத்தில் இன்னொரு பெரிய கவலையை போட்டு அந்த கவலைக்கு மாற்றமாக ஒரு கருத்து அவர்களுக்கு உள்ளத்துல போட்டு அதுக்கு மாற்றமாக நிலை மாறிவிட்டது. முன்னால உள்ள எல்லா கவலையும் தீர்ந்துவிடும். ஏன் இங்க நபி அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்றத பார்த்ததுக்கு பின்னாடி. இப்ப பாருங்க சஹாபாக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். யுத்தத்தில் ஏற்பட்ட வெற்றி அதே தோல்வியாக மாறிவிட்டது. மிகப்பெரிய இழப்பு எந்த அளவுக்கு சொன்னால் பின்னால் சொல்லப்படும். இரண்டு சகாபாக்கள் இரு கூட்டத்தினர்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒருவர் மற்றவர்களை வெட்டக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார்கள். உஹுத் யுத்தத்தில் பின்னால் வரும் விசேஷமாக ஹுதைஃபா இப்னு யமான், ஹுதைஃபாவுடைய தந்தை யமானை என்ன செய்து விட்டார்கள், சகாபாக்கள் கொலை செய்து விட்டார்கள் தவறி. இப்படியான ஒரு நிலை குலைந்த நிலைக்கு அவர்கள் உஹுத் யுத்தத்திலே ஆளானார்கள். அப்ப இப்படியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு மேலாலையும் அல்லாஹுடைய தூதரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற அந்த செய்தி அவர்களுக்கு வந்திருந்தால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். மிகப்பெரிய ஒரு தளர்வு. பின்னால் சொல்லுவோம் அவர்கள் சிலர்கள் சில மோசமான முடிவுகளை கூட எடுக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். ஆகவே இப்படியான ஒரு நிலைக்கு வந்ததற்கு பின்னால் திடீரென அல்லாஹுடைய தூதருடைய சத்தத்தை கேட்கின்றார்கள். அவங்க உயிரோடு இருக்கின்றார்கள் என்பது இவர்களுக்கு ஊர்ஜிதமாகுது என்று சொன்னால் அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது பெரிய இழப்புகள் பேரிழப்புகள் சோதனைகள் வந்துவிட்டால் என்னுடைய இழப்பை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய இழப்பு உள்ளத்தை மிகவுமே பாதிக்கக்கூடிய இழப்பு, விசேஷமாக சகோதர சகோதரிகளுடைய இழப்பு. மனைவி மக்களை விடவும் அதிகமாக உள்ளத்தை பாதிக்கக்கூடிய இழப்பு யாரு, சகோதர சகோதரிகளுடைய இழப்பு, தாய் தந்தையர்களுடைய இழப்பு. இப்ப இப்படியான இழப்புகள் வந்த நேரத்தில் நீங்க எதை சிந்தித்து பாருங்கள், என்னுடைய பிரிவை என்னுடைய இழப்பை சிந்தித்து பாருங்கள், அது உங்களுக்கு இலகுவானதாக மாறிவிடும். ஆகவே ஒரு பெரிய இழப்பை பத்தி ஒரு மனிதன் யோசிக்கிற நேரத்தில் இந்த சிறியதெல்லாம் அப்படியே மறந்துவிடும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், லிக்கைலா தஹசனு அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு தவறி போனதை வைத்து கவலையிடவும், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை நீங்கள் இழப்பை வைத்து கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அதைவிட ஒரு பெரிய கவலையை உங்களுடைய உள்ளத்திலே போட்டு அதற்கு பின்னால் திடீரென அந்த கவலையை அல்லாஹு தஆலா நீக்கிவிட்டான். நபி அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதைத்தான் இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். சரி, இப்படியாக அல்லாஹுடைய தூதர் அழைத்த நேரத்திலே இந்த சத்தம் முதல்ல கேட்டது காபிர்களுக்கு தான். ஏன், யுத்த களத்திலே அடுத்த பக்கத்திலே தான் இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு நாங்க அந்த உஹது யுத்தத்துடைய களத்தை பற்றி நாங்கள் போட்டோல காட்டணுமா இல்லையா. அப்ப மதீனா பக்கமாக சஹாபாக்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜபல் ருமாத்தை தாண்டி வந்துதான் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், எஞ்சியிருந்த சஹாபாக்களை முற்றுகை எடுக்கின்றார்கள். அப்ப இந்த நேரத்தில் அவர்கள் நிலை குலைந்து மதீனா பக்கமாக ஓடக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதருடைய சத்தம் யாருக்கு முதல்ல கேட்டிருக்க வேண்டும், நிச்சயமாக இந்த ஹாலிதுடைய படைக்குத்தான், ஹாலிது பினுல் வலீதுடைய படையினர்களுக்கு தான் முதல்ல கேட்டிருக்க வேண்டும். சரி, இந்த நிலையிலே சஹாபாக்கள் மூன்று குழுவினர்களாக பிரிகின்றார்கள். இந்த முற்றுகைக்கு இவர்கள் ஆளான நேரத்திலே மூன்று நிலைக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அதிலேயே ஒரு கூட்டத்தினர்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று என்ன செய்து விடுகின்றார்கள், இந்த முற்றுகைக்கு ஆளாகின நேரத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், யுத்த களத்தில் இருந்து விரண்டோட ஆரம்பிக்கின்றார்கள். மதீனாவை சென்றடையும் அளவுக்கு சிலர்கள் விரண்டோடி விட்டார்கள். இது ஒரு சாராருடைய நிலைமை. மறுசாராருடைய நிலைமை என்ன சொன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள், எது என்ன முடிவு வந்தாலும் சரி நாங்கள் விட்டு ஓடக்கூடாது, அல்லாஹுடைய தூதருடைய சத்தம் கேட்கின்றதே, அங்கே சிலர்கள் எஞ்சியிருக்கின்றார்கள் நபியுடன், இந்த நிலையிலே நாங்கள் யுத்த களத்திலே இருந்து விரண்டோடக் கூடாதே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், காவிர்களுடைய அணியிலே நுழைய வேண்டும் என்றே அந்த அணியோடு அவர்கள் அப்படியே இரண்டர கலந்து விடுகின்றார்கள். இந்த கலந்து விட்ட நேரத்திலே யாரையும் பிரித்தறிய முடியாத அளவுக்கு இரண்டு குழுவினர்களும் கலந்து விட்டார்கள், எதிரணியோடு கலந்து விட்டது. அந்த நேரத்தில் ஷைத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சத்தமிடுகின்றான், ஐ இபாதல்லாஹி, ஐ இபாதல்லாஹி உஹ்ராக்கும், அல்லது உஹ்ராக்கும். என்ன செய்கின்றான் ஷைத்தான், இப்லீஸ் சத்தமிடுகின்றான், அல்லாஹுடைய அடியார்களே நீங்கள் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இது யாரே, சஹாபாக்கள் இப்படியே காவிர் அணியிலே அப்படியே வந்து கலக்கக்கூடிய நேரத்தில் இப்லீஸுடைய சத்தம், உகது யுத்த காலத்தில் இவ்வளவு சத்தமிடுகின்றான், அல்லாஹுடைய அடியார்களே பின்னால் உள்ளவர்களை பற்றி நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க என்று சொல்லி சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், அப்படியே திரும்பினதும் பின்னால் உள்ளவங்க சஹாபாக்கள் நிலவங்கள்ல அவங்களும் இதே அணியில வந்தவங்க தான், இந்த இருவர்களும் என்ன செய்கின்றார்கள், மோத ஆரம்பிக்கின்றார்கள். படையில அவர்களுக்குள்ள இது வேணும் என்று வந்த நிலை அல்ல. இதே அவர்களை பாதுகாப்பதற்காக இந்த சத்தம் யாருடைய சத்தம் என்று தெரியல, இப்லீசான் சத்தம் போட்டான். இப்லீசான் சத்தம் இடுகின்றான். அந்த நேரத்திலே பின்னால் இருந்து வந்த அவர்களுடைய அணியிலே வந்த சஹாபாக்களை அவர்களே தாக்கும் ஒரு நிலைக்கு ஆளாகின்றார்கள். ஆளாகிய நேரத்திலே அந்த நேரத்திலே ஹுதைபத்துமுனுல் யமான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்தால் தந்தை வந்து கொண்டிருக்கின்றார். அவங்க அணியில வந்தவர் தான். அபி அபி, இது என்னுடைய தந்தை, விட்டு விடுங்கள் என்று கத்த கத்த சஹாபாக்கள் கவனிக்கவில்லை. அவரை அப்படியே கொலை செய்து விடுகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு மிக ஒரு மனதில் ஒரு பெரிய கவலை இருந்தது. அப்ப இந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், இதற்கான அந்த பிணை என்று சொன்னா அன்றைக்கு 100 ஒட்டகம், அதாவது தவறுதலாக செய்தாலும் 100 ஒட்டகம் இருக்கின்றது. 100 ஒட்டகம் பிணை கொடுப்பதற்கு நபி அவர்கள் பொறுப்பாகின்றார்கள். ஹுதைஃபாவுக்கு சொல்லுகின்றார்கள், நான் அந்த 100 ஒட்டகத்தை தந்து விடுகின்றேன். அவர்கள் அந்த தியத் என்று சொல்லக்கூடிய பிணையை எடுத்து அதையும் முஸ்லிம்களுக்காக வேண்டி தர்மம் செய்து விட்டார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே இந்த உஹத் யுத்த களத்திலே புகாரிலிருந்து செய்து வருகின்றது. இந்த அதாவது இந்த ஹுதைஃபத் இப்னு யமான் அவர்களுடைய தந்தை யமான் கொலை செய்யப்பட்ட சம்பவம். ஏனென்று சொன்னால் இந்த யுத்த களத்திலே இப்படியான ஒரு நிலைமைக்கு சஹாபாக்கள் மாறிவிட்டார்கள். இது இரண்டாவது சாரார்களுடைய நிலைமை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலேதான் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்ப நிலையும் ஒரு தடுமாற்ற நிலையும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கிருந்து வதந்தி பரவுகின்றது, இன்ன முஹம்மதன் கத் குத்தில், இதோ முஸ்லிம்களுடைய அந்த தளபதியாக இருக்கக்கூடிய முஹம்மத் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன நேரத்திலே இன்னும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி எந்த அளவுக்கு என்று சொன்னால் சிலர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார். நாங்கள் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. அல்லாஹுடைய தூதர் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் எங்களை யார் வழிநடத்தப் போவது, இந்த யுத்தத்துடைய நிலைமை என்னவாகும், இதனால் எங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக சரணடைந்துதான் ஆக வேண்டும், நாங்கள் அந்த குறைசி படைக்கு முன்னால் நாங்கள் சரணடைந்து விட வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே அந்த மனதிலே ஏற்பட்ட அந்த தளர்வு நிலையின் காரணமாக இந்த முடிவுக்கு வருகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார்கள் என்ன செய்கின்றார்கள், அப்துல்லாஹிபுனு உபை இவரிடத்தில் போய் அவனோட போய் சேர்ந்து, முனாஃபிக்களுடைய தலைவராகி அப்துல்லாஹிபுனு உபையோட போய் சேர்ந்து அபு சுஃபியான் கிட்ட இருந்தே இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்ற அந்த முடிவுக்கு சிலர்கள் வருகின்றார்கள். சிலர்கள் நினைக்கிறார்கள் தாமாகவே போய் சரணடைந்து விடுவோம், அல்லது அப்துல்லாஹி இப்னு உபையை சந்தித்து உடனடியாக என்ன செய்வோம், அபு சுஃபியானோட ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை பேசி அவரிடத்தில் இருந்து ஒரு பாதுகாப்பை பெற்று ஏதாவது ஒரு சுமூகமான நிலைக்கு வந்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இடத்தை நோக்கி என்ன செய்கின்றார்கள், அனஸ் இப்னு நதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மிக வேகமாக வந்து பார்த்தால் சஹாபாக்கள் நிலை குலைந்து நிற்கின்றார்கள். ஆயுதங்கள் கீழே போடப்பட்டிருக்கின்றது. சிலர்கள் யோசிக்கின்றார்கள் சரணடைவோம் என்று, இன்னும் சிலர்கள் முனாஃபிக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அனஸ் இப்னு நதர் அவர்கள் கேட்கின்றார்கள், மா தஸ்னாஊன பில் ஹயாதி பஅதா, என்ன நிகழ்ந்தது உங்களுக்கு, ஏன் இந்த நிலைக்கு நீங்கள் வந்தீர்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கொலை செய்யப்பட்டு விட்டார்களே என்று அங்கலாய்த்து சொல்லுகின்றார்கள். யாரிடத்திலே, அனஸ் இப்னு நதர் இடத்திலே. அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், மா தஸ்னாஊன பில் ஹயாதி பஅதா, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாததுக்கு பின்னால் வாழ்க்கையில என்ன அர்த்தம் அப்பா. இவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு பெரும் மெருகூட்டல், இவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு புது பொலிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் போடுகின்றார்கள், மா தஸ்னாஊன பில் ஹயாதி பஅதா, அல்லாஹ்வுடைய தூதரே உலகத்தில் உயிரோடு இல்லை என்றா அதுக்கு பின்னாடி வாழ்ந்து என்ன அர்த்தம் அப்பா, அவர்களை பலி வாங்கிய கொலை செய்த அந்த காவிர்களை நாங்கள் விட வேண்டுமா என்று சொல்லிவிட்டு என்ன செய்கின்றார்கள், கூமு ஃபமூது அலா மா மாத அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பாதையிலே கொலை செய்யப்பட்டார்களோ அதே வழியிலே நீங்களும் எழுந்திருந்து சென்று அவர்களை எதிர்த்து போராடி நீங்களும் மடிந்து விடுங்கள், நீங்களும் மரணித்து விடுங்கள் என்று வீர வார்த்தையை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார்கள், ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகின்றார்கள், ஒரு அழகான வார்த்தை இது புகாரியிலே வருகின்றது. என்ன சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஅதுரு இலைக மிம்மா ஸனஅஹா உலா, இவர்கள் செய்த இந்த தவறை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நான் மன்னிப்பு தேடுகின்றேன். இறைவா, உன்னிடத்திலே இந்த மக்கள் செய்த தவறை விட்டும் நான் மன்னிப்பு தேடுகின்றேன். யாரு, இந்த முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய அவர்களுடைய கணிப்பில் அனஸ் இப்னு நதுருடைய கணிப்புல வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இவர்கள் எதிரிகளுக்கே ஒப்படைத்து விட்டார்கள் போன்றே, அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக பாதுகாக்கவில்லை. ஏன் இவங்க நம்பிட்டாங்க, இந்த வதந்தியை நம்பி தான் பேசுறாங்க. அனஸ் இப்னு நதரும் இந்த வதந்தியை நம்பி பேசுகின்றார்கள். இந்த தோழர்கள் செய்த தவறுக்காக இறைவா உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கின்றேன், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பலி கொடுத்து விட்டார்கள். அதே போன்று இந்த காவிர்கள் செய்த அநியாயத்தை விட்டு உன்னிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டு நான் விலகிக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கின்றார்கள், சுவனத்துடைய வாடை இதோ வீசுகின்றது என்று வேகமாக அந்த காவிர்களுடைய பகுதியிலே அவர்கள் நுழைகின்றார்கள். அந்த நேரத்திலே சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறுக்கிடுகின்றார்கள். நதர் இப்னு அனஸ் இப்னு நதர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி வேகமாக காவிர்களுடைய அணியிலே நுழைவதை கண்ட யாரு, சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குறுக்கிட்டு கேட்கின்றார்கள், யா அபா உமைர், என்ன நிலை, எங்கே போகின்றீர்கள், இதோ நிலைமைதானே உங்களுக்கு விளங்குகின்றது, எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்பொழுதுதான் சொல்லுகின்றார்கள், வாஹன் லிரீஹில் ஜன்னயா சஅத், சஅதே சுவனத்துடைய வாடை இதோ வீசுகின்றது, இன்னி அஜிதுஹு தூன உஹத், உஹுத் மலை அடிவாரத்திலே இருந்து சுவர்க்கத்துடைய வாடையை நான் நுகர்கின்றேன். யார் சொல்லுகின்றார்கள், அனஸ் இப்னு நதர் சொல்லுகின்றார்கள், இதோ சுவனத்தின் வாடை உஹுத் மலை அடிவாரத்திலே இருந்து வீசிக் கொண்டிருக்கின்றது, அதை நோக்கித்தான் நான் செல்லுகின்றேன் என்று மிக வேகமாக எதிரிகளுடைய அணியிலே நுழைந்து அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள், மிக மும்முரமாக போரிட்டு அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவர்களை இனம் காண முடியாத அளவுக்கு சின்னா பின்னப்படுத்தி விடுகின்றார்கள். அவர்களுடைய உடம்பை என்ன செய்து விடுகிறார்கள், செல்லாடையாக அப்படியே மிக மோசமான நிலைக்கு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய உடம்பிலே 80க்கு அதிகமான வாள்வீச்சுக்கள், ஈட்டி அம்பு தாக்குதல்கள், 80க்கு அதிகமான காயங்கள் அவர்களுடைய உடம்புல ஏற்படும் அளவுக்கு அவர்களுடைய உடம்பு அப்படியே சின்னாவினப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்களை யாரினாலும் இனம் காண முடியவில்லை. அவர்களுடன் உடன் பிறந்த ஒரு சகோதரி தான் வந்து அவர்களுடைய நுனி விரல்லே இருந்த ஒரு பிறப்பு அடையாளம் என்று சொல்லுவோமே, அந்த ஒரு அடையாளத்தை காட்டித்தான் இவர்தான் அனஸ் இப்னு நதர் இனம் கண்டார்கள். அந்த அளவுக்கு காயப்படுத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் யார், அனஸ் இப்னு நதர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் எல்லாம் இந்த உஹத் யுத்தத்துடைய மிக முக்கியமான அதாவது போராளிகள் சகோதரர்களே. அதே நேரத்திலே சாபித் இப்னு தஹ்தா என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய கூட்டத்தை அழைக்கின்றார்கள், யா மஅஷர் அல் அன்சார், அன்சாரிகளே, இன் கான முஹம்மதுன் கத் குதில் ஃபின்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், முஹம்மது கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உயிருடன் தான் இருக்கின்றான், அல்லாஹ் ஒரு பொழுது மரணிக்க போவதில்லை, அல்லாஹ் உயிருடன் தான் இருந்து கொண்டிருக்கின்றான், ஆகவே உங்களுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் போரிடுங்கள் என்று சொல்லி அன்சாரிகளை அழைக்கின்றார்கள் சாபித் இப்னு தஹ்தா. அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை வழங்குவான், அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை வழங்குவான் என்ற வீர வார்த்தை சொன்ன நேரத்திலே அன்சாரிகளிலே ஒரு கூட்டம் அப்படியே எழுந்து நின்று ஹாலித் இப்னு வலீதுடைய படையை எதிர்த்து அவர்களை எதிர்த்து தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த சிறிய படையினர்கள் அனைத்து பேர்களும் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். தாக்குப்பிடிக்க முடியவில்லை, ஹாலிதுடைய படைக்கு முன்னால் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. சாபித் இப்னு தஹ்தாஹுடைய தலைமையில் இருந்த அந்த சிறிய படை அப்படியே முற்றும் முழுதாக என்ன செய்யப்படுகின்றார்கள், கொலை செய்யப்பட்டு விடுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கட்டங்கள். அடுத்ததாக அந்த இடத்திலே முஹாஜிர்கள் இருந்த ஒரு தோழர் அன்சாரி தோழருக்கு பக்கமாக வந்து பார்த்த நேரத்திலே அந்த அன்சாரி தோழர் அப்படியே இரத்தத்திலே புரண்டு கொண்டிருக்கின்றார். போர்க்களத்திலே உயிருடன் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே கேட்கின்றார்கள், அந்த முஹாஜிர் தோழர் கேட்கின்றார்கள் அன்சாரியை பார்த்து, யா ஃபுலான் அஷார்த அன்ன முஹம்மதன் கத் குத்தில், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி உனக்கு தெரியுமா, உனக்கு விளங்குகின்றதா என்று கேட்ட நேரத்திலே அந்த உயிருடன் போராடி கொண்டிருக்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருந்த அந்த தோழர் சொல்லுகின்றார், அன்சாரி தோழர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற அவருக்கு குற்றம் கிடையாது, ஏன் அவர்கள் மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டுத்தான் கொலையுண்டிருக்கின்றார்கள், நீங்கள் ஏன் இதை வேடிக்கையாக பார்த்திருக்க வேண்டும், நீங்களும் அந்த மார்க்கத்துக்காக போரிட வேண்டியதானே என்று அந்த வீர வார்த்தை சொல்லுகின்றார். இந்த கட்டத்திலே இறுதி மூச்சுடன் இருக்கக்கூடிய அந்த தோழர் அந்த வீர வார்த்தையை அந்த முஹாஜிர் தோழருக்கு சொல்லிவிடுகின்றார்கள். இப்படியான இந்த உணர்ச்சி மிக்க வாசகங்களின் மூலமாக அவர்களுடைய அந்த அதாவது உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக என்ன செய்துவிடுகின்றார்கள், மீண்டும் இவர்களுக்கு ஒரு புது பொலிவு ஏற்பட்டு மீண்டும் இவர்கள் நபியை தேட ஆரம்பிக்கின்றார்கள். நபியுடைய சப்தத்தின் பக்கம், நபி அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்ற நிலையை தேடுவதற்கு ஆரம்பித்துக் கொண்டு நபியின் பக்கமாக போய்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே எடுத்த முடிவை கைவிட்டு விடுகின்றார்கள், சரணடைவதே அல்லது அப்துல்லாஹி இப்னு உபை இடத்திலே சென்று எதை தேடுவது, அபயம் தேடுவது என்ற இந்த இரண்டு நிலைகளுக்கு வந்தார்களே, அந்த கருத்தை முற்று முழுதாக ஒதுக்கிவிட்டு எப்படியாவது இந்த யுத்தத்தை மீண்டும் வெற்றி கொள்ள வேண்டும், இதிலே நபியை பாதுகாத்து யுத்தத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள், ஒன்றிணைகின்றார்கள். அப்பொழுது இதெல்லாம் ஒரு சில வினாடிகள்ல ஒரு சில நிமிடங்கள்ல நடந்த நிகழ்வுகள் தான், இவ்வளவு நீளமாக நாங்க சொன்னாலும் இதெல்லாம் ஒரு சில வினாடிகள்ல நடந்த விடயங்கள் தான். அப்ப இந்த கொஞ்ச நேரத்துக்கு இடையில நபி அவர்கள் கொலை செய்யப்பட்ட இந்த வதந்தி வந்து பொய் என்று சொல்லக்கூடியது அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது. அப்ப அவர்களுடைய உள்ளத்துக்கு இன்னும் ஒரு உறுதி வந்து விட்டது. இது இரண்டாவது நிலையில இருந்த தோழர்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். யார் அவர்கள், நபியை பாதுகாத்துக் கொண்டு நபியோட இருந்தவர்கள். அவர்கள் தான் அன்றே உஹத் யுத்தத்திலே மிகப்பெரிய போராளிகளாக மிக முக்கியமான வீரர்களாக கணிக்கப்படக்கூடியவர்கள். அந்த தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தவர்கள். அதிலே முக்கியமாக ஏழு அன்சாரி சஹாபாக்களும் இரண்டு முஹாஜிர்களும் சகோதரர்களே, அவர்களுடைய முழு எண்ணமும் என்ன, நாங்கள் முன்னால் சொன்னோம், ஒரு சாரார் நிலை குலைந்து யுத்தகலத்தில் இருந்து விரண்டு ஓடினார்கள், இரண்டாவது சாரார் காவிர்களோடு இரண்டர கலந்து அவர்களுக்கு மத்தியிலே கூட கொலைகள் செய்யப்படும் அளவுக்கு என்ன செய்துவிட்டார்கள், யுத்தத்திலே அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டார்கள். அனசுபுன் நதுர் போன்றவர்கள் அதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். மூன்றாவது கட்டம், மூன்றாவது கூட்டமாக இருந்தவர்கள் சஹாபாக்கள் யார் என்று கேட்டால், அவர்களுடைய முழு சிந்தனையும் நபியை நோக்கியதாக இருந்தது. அவங்களோட முழு சிந்தனையும் அல்லாஹுடைய தூதருக்கு நடந்திருக்கும், அல்லாஹுடைய தூதருடைய முடிவு என்ன, அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், இதுதான் அவர்களுடைய முழு கருத்துமாக இருந்தது. அப்பொழுது அந்த இடத்திலே உடனடியாக என்ன செய்கின்றார்கள், அந்த இடத்துக்கு நபியை நோக்கி விரைந்து வந்தவர்களே மிக முக்கியமாக அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப், அலி இப்னு அபி தாலிப் போன்றவர்கள். பின்னால் அபூபக்கரே சொல்லுவார்கள், நபி தனித்திருந்த நேரத்திலே அந்த இடத்திலே முதலாவதாக வந்து சேர்ந்தவன் நான் தான். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யார், இதுஹுமா ஃபில் ஹார், அவர்களுடைய அந்த குகை தோழர் அல்லவா, நபியுடைய குகை தோழர், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நபியை பாதுகாத்தவர் தானே. இதிலே ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நபியை பாதுகாக்க முன்வந்தவர்கள் தான். அவ்வளவு பெரிய டெத் வாரண்ட் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது எங்க மக்காவுல, முஹம்மதை உயிரோடு அல்லது சடலமாக எடுத்து வந்தாலும் பல நூறு ஒட்டகங்கள் சன்மானமாக வழங்கப்படும் என்ற அந்த செய்தி அங்கே மக்காவுல பரவிய நேரத்தில் அந்த சன்மானத்தை பெறுவதற்காக வேண்டி பலர்களும் தேடி ஓடி அலைந்து கொண்டிருந்த நேரத்திலே நபியோட தனிமையிலே ஹிஜ்ரத் மேற்கொண்டவர் யார், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆகவே நபியை நோக்கி வேகமாக வந்தவர்களே முதலாவதாக நபியை வந்து அடைந்தவர் நான் தான் என்று சொல்லி அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விரைந்து வந்தவர்களே அபூபக்கர், அதே போன்று உமர், அதே போன்று அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் மிக முக்கியமானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது நபியவர்களை சூழவும் யுத்தம் அங்கே மறுமுனையிலே மிக மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தது. மறுமுனையிலே நபியை நோக்கி மிக மும்முரமாக யுத்தம். ஏன், அவர்களுடைய முழு டார்கெட் என்ன சேரது, இந்த இடத்துல தலைமைத்துவத்தை வீழ்த்த வேண்டும். அதான் ஒரு யுத்தத்துடைய வெற்றிக்கு எந்த பெரிய படைகளாக இருந்தாலும் யுத்தமாக இருந்தாலும் இதுல தலைமைத்துவம் வீழ்ந்து விட்டதுன்னு சொன்னால் பெரும்பாலும் அந்த அணியில வந்து சலசலப்புகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பெரும்பாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க டார்கெட் பண்ணது யார, நபியை தான் டார்கெட் பண்ணாங்க. ஆகவே நபியை சூழ அதுவும் நபி அவர்கள் வசமாக மாட்டி இருக்கின்றார்கள். யாருடைய கையில, காவிர்களுடைய கையில, கொஞ்சம் பேர் தான், ஒன்பதே ஒன்பது சஹாபாக்களோட நபி அவர்கள் இருக்க 300 பேர்கள் கொண்ட குதிரைப்படை, அதே நேரத்தில் யுத்தகலத்தில் இருந்து விரண்டோடிய காவிர்களும் அந்த அம்ராண்டு சொன்ன பெண்மணி கொடியை தூக்கி என்ன செய்தார்கள், என்ன செய்தால் மக்களை அழைத்த நேரத்திலே காவிர்கள் என்ன செய்தார்கள், அந்த கொடியை நோக்கி வந்து விட்டார்கள். அப்ப பெரும்பாலான காவிர்கள் திரும்பி வந்து மீண்டும் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் இங்கே சிக்கி இருக்கின்றார்கள். யாருடைய பிடியில், காவிர்களுடைய பிடியிலே நபியவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேதான் நபியவர்கள் சப்தமிடுகின்றார்கள், ஹலும்மு இலைய அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொன்ன நேரத்திலே அந்த சஹாபாக்களுடைய காதிலே விழுந்தது. ஆனால் அவர்கள் வந்து சேர்வதற்கு முன்னால் இங்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டு விட்டது. என்ன இழப்புகள் என்று சொன்னால், அதுல முக்கியமாக நபியோட இருந்தவர்கள் யார், நபியோட இருந்தவர்கள் 9 சஹாபாக்கள், அதுல 7 அன்சாரிகளும் 2 முஹாஜிர்களும். நபியவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த காவிர்கள் அவர்களை அண்மித்து வரக்கூடிய நேரத்திலே நபியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், மன் யருதுஹும் அன்னா வலஹுல் ஜன்னா அவ் ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா, இந்த காவிர்களுடைய பிடியை விட்டும் எம்மை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஏன் இப்ப நிலைமை மிக ஒரு பயங்கரமான நிலைமைக்கு வந்து விட்டது. மிகவும் அன்பித்து விட்டார்கள், மிகவுமே காவிர்கள் நபியை அன்பித்து விட்ட நேரத்திலே நபியர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த நேரத்திலே எங்களை என்னை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது. அப்ப நபி உயிரில் மோகம் கொண்டார்களா, அடுத்த கேள்வி வருமா இல்லையா, உலக வாழ்க்கையில இன்னும் வாழணும் என்று ஆசைப்பட்டார்களா, இல்லை சகோதரர்களே, நிச்சயமாக இல்லை. நபி அவர்கள் ஏன் இதை சொன்னார்கள் என்று சொன்னால், நபிக்கு தெரியும் இந்த நிலையில் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த மார்க்கத்தை இந்த குர்ஆனை இறக்கியவர்கள் நாம், இதை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாமேதான் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி வழங்கி இருக்கின்றான். ஆனால் நபி அவர்கள் தனக்கென ஒரு பெரிய பொறுப்பை சுமந்திருந்தார்கள். ஏன், அவர்களுடைய ஆள் மனதில இருந்தது என்ன தெரியுமா, இந்த மார்க்கம் முழுமையாக கம்ப்ளீட் ஆகவில்லை, இந்த நிலையில் நான் உயிரிழந்து விட்டேன் என்று சொன்னால் இந்த மார்க்கம் அரைகுறையாகி விடுமோ என்ற ஒரு எண்ணம் தான் நபியுடைய உள்ளத்தில் இருந்ததே தவிர, உலகத்தில் அதிகமாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதை நபி அவர்கள் எப்பொழுது தேர்ந்தெடுத்திருப்பார்கள், மரணத்தை நேரடியாக கண்ட நேரத்தில் நபி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா, என்ன ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சு, உலகத்தில் நீங்க நிரந்தரமாக விரும்பினால் வாழலாம், ஒரு மன்னராக உங்களை வாழ வைப்பேன், இல்லை என்று சொன்னால் என்னை சந்திக்கலாம் என்ற நேரத்திலே அர்ரஃபீக் அல் ஆலா, உயர்ந்த அந்த நண்பனை தான் நான் தெரிவு செய்கின்றேன், தோழனை தான் அல்லாஹ்வை தான் நான் தெரிவு செய்கின்றேன் என்று நபி அவர்கள் மரணத்தை தெரிவு செய்தார்களா இல்லையா, மரணத்தை தெரிவு செய்தார்கள். ஆகவே இந்த நேரத்திலே மரணத்துக்கு பயப்படவில்லை நபி அவர்கள், இந்த நிலையில் அதுவும் சாதாரணமான ஒரு மரணம் அல்ல, யுத்த களத்திலே நபி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், யுத்த களத்திலே நபி அவர்கள் இப்படி கொலை செய்யப்பட்டு முஸ்லிம்கள் ஒரு படு தோல்விக்காலானால் இதுல வந்து பெரிய விளைவுகள் ஏற்பட்டு விடலாமே, பின்னால் இஸ்லாத்துக்கு பெரிய விளைவுகள் ஏற்படுமே என்பதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் கவலைப்பட்டார்களே தவிர, நபி அவர்கள் மரணிப்பார்கள், நிச்சயமாக மரணம் உண்மை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கேட்கின்றானே, உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஒரு தூதராகவே அன்று இல்லை, உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அவருக்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்கள் வந்து சென்று விட்டார்கள், அவர்களே சிலர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், சிலர்கள் சாதாரண மரணமாக மரணமடைந்தார்கள். அஃப இம்மாத, அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த முஹம்மத் மரணித்தால் அவ் குதில, அல்லது கொலை செய்யப்பட்டார், சாதாரண மரணமாக மரணமடைந்து விட்டால் அல்லது இது போன்ற ஒரு கொலையிலே அவர்கள் சிக்கி கொலை செய்யப்பட்டால் என் கலபுச்சும் அல அகாபிக்கும், நீங்கள் தடம் புரண்டு விடுவீர்களா, நீங்கள் மார்க்கத்திலே இருந்து விலகி சென்று விடுவீர்களா நல்லா கேட்கிறானே. ஆகவே அந்த அடிப்படையில் நபி அவர்கள் மரணத்தை பயப்படவில்லை, நிச்சயமாக மரணத்தை பயப்படவில்லை. ஆனால் அந்த நிலையிலே நபி அவர்களுடைய சிந்தனை எதுவாக இருந்தது, இந்த நிலையில் நான் மரணித்தேன் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு என்னவாகும், அல்லாஹ் பாதுகாப்பான் நிச்சயமாக, ஆனாலும் ஒரு காரணம் என்ற அடிப்படையில், சபபு என்ற அடிப்படையில் நபி அவர்கள் பயந்தார்கள். அதனால் தான் சொல்லுகின்றார்கள், இந்த காவிர்களை விட்டும் என்னை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது, அல்லது அவர்கள் சுவர்க்கத்திலே என்னுடைய தோழர்களாக இருப்பார்கள் என்று சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அன்சாரிகள் அப்படியே ஒருவருக்கு பின் ஒருவராக முன் வருகின்றார்கள், முன் வந்து அந்த நபியை நோக்கி வந்த காவிர்களை எதிர்த்து போராடி 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 அந்த 7 பேர்கள் 6 அன்சாரிகள் அப்படியே ஷஹீதாகி விடுகின்றார்கள், 6 அன்சாரிகள் ஷஹீதாகி விடுகின்றார்கள். 7வதாகவும் உமார் இப்னு யஸீத் இப்னு சக்கர் என்று சொல்லக்கூடியவர் 7வதாகவும் தாக்கப்பட்டு அப்படியே கீழே விழுந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நபி அவர்கள் பக்கத்தில் உள்ள 2 யார் விஞ்சிருக்கிறாங்க, முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் யாரே, நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், குறைஷ் வம்சத்தில் இருந்து வந்தவர்கள் பெரும்பாலும். அப்ப இவங்க சொல்றாங்க, 2 பேரை பார்த்து, எங்களுடைய இந்த தோழர்களுடன் நாங்கள் நீதமாக நடந்து கொள்ளவில்லையே, அவங்களை அப்படியே நாங்கள் பழி கொடுத்து விட்டு நாங்கள் 3 பேர் தப்பி இருக்கிறோம் என்னமா நபி அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இப்ப பார்த்தவங்க என்ன செய்வாங்க, இதோ முஹம்மதும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த முஹாஜிர்களும் தப்பி இருக்கிறாங்க, ஏழு அன்சாரிகளும் இங்க கொலையுண்டு ஷஹீதாகி கீழே விழுந்திருக்கிறாங்க. ஆகவே மா அன்சஃப்னா அஸ்ஹாபனா, எங்களுடைய தோழர்களோட நாங்கள் நீதமாக நடந்து கொள்ளவில்லையே நபியோங்க கவலையா சொல்றாங்க. ஏன் ஆறு பேர்கள் அப்படியே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏழாவது ஆளும் உயிரோட போராடி கொண்டிருக்கின்றார்கள். யாரு? அமாரத் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படி இவர்கள் விழுந்த நேரத்திலே அந்த இடத்திலே புகாரியிலே புகாரி முஸ்லிம் இந்த செய்தி வந்திருக்கின்றது. நபியோட அந்த கட்டத்திலே எஞ்சி இருந்தவர்கள் யாரு? தல்ஹத் இப்னு உபைதுல்லா, அதே போன்று சாத் இப்னு அபி வக்காஸ், இவங்க ரெண்டு பேரும் குரைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள், முஹாஜிர்களை சேர்ந்தவர்கள், மிக முக்கியமான போராளிகள். இந்த இருவர்களும் தான் எஞ்சி இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே யார் கீழே விழுந்திருக்கிறாங்க? இந்த உமார் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடியவர்கள் கீழே விழுந்திருக்கின்றார்கள். அவர்களை தூக்கி எடுத்து அப்படியே நபியுடைய என்ன செய்கின்றார்கள், கால் பாதத்திலே அவர்களுடைய தலையை வைத்து, நபி அவர்களுடைய கால் பாதத்திலே அவர்களுடைய கண்ணம் சரிந்திருந்த நிலையிலே அவர்களும் ஷஹீதாகி விடுகின்றார்கள். இது ஏழாவது சஹாபி. இந்த இடத்துல மட்டும், இந்த இடத்துல மாத்திர சுமாராக எழுபதுக்கு அதிகமான சஹாபாக்கள் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற விளக்கம் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த இடத்துல ஏழாவது சஹாபி இவங்க யாரு? இவங்க மொத்தத்தில் நபியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உயிர் நீத்த தியாகிகள், நபிய இந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த ஏழு பேர்கள். இப்ப இதுக்கு பின்னால் யாருடைய பங்களிப்பு வருகின்றது? இந்த இடத்துல மிகப்பெரிய பங்களிப்பாற்றியவர்கள் யாரு? தல்ஹா இப்னு உபைதுல்லா, தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த நேரத்திலே இப்ப நபியை இவர்கள் மிகவும் நெருங்கி விட்டார்கள். நபியை இந்த ஏழு சஹாபாக்களும் ஷஹீதாக்கப்பட்டு மிகவும் நபியை நெருங்கிவிட்ட நேரத்திலே கத்துகின்றார்கள். அந்த இடத்திலே அவர்கள் சத்தமிடுகின்றார்கள், இதோ முஹம்மதை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று மிக வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்றார்கள். அதுல முக்கியமாக அந்த இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி, அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி என்று சொல்லக்கூடிய காஃபிர் என்ன செய்கின்றான்? நபி அவர்களுடைய முகத்துக்கு கல்லினால் எறிகின்றான். நபியுடைய முகத்துக்கு கல்லினால் அறிகின்றான், நபி அவர்களுடைய முகத்திலே காயம் ஏற்படுகின்றது. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு கமி ஆண்டு சொல்லக்கூடியவன், அப்துல்லாஹ் இப்னு கமி ஆண்டு சொல்லக்கூடியவன் வாளினால் நபியுடைய முகத்திலே அடிக்கின்றான். அது நபி அவர்களுடைய இரண்டு கவசங்களை அவர்கள் அணிந்திருந்ததன் காரணமாக அவர்களுடைய தோல் புஜத்திலே அது படுகின்றது. இரண்டு கவசங்களையும் தாண்டி நபி அவர்களுடைய தோல் புஜத்தை தாக்கவில்லை, ஆனாலும் அதனுடைய வழியை நபி அவர்கள் ஒரு மாத காலமாக உணர்ந்தார்கள். அந்த வழியினால நபி அவர்கள் ஒரு மாத காலமாக வேதனைப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகின்றது. யாரு? அப்துல்லாஹ் இப்னு கமியாவுடைய இந்த தாக்குதலின் காரணமாக அப்ப நபியை நெருங்கி நேரடியாகவே நபியை தாக்கும் நிலைக்கு வந்து விட்டார்கள். இப்ப நபியுடைய முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. என் முகத்திலே அந்த கவச ஆடை வந்து எதுல போடுவாங்க? இந்த நெஞ்சு பக்கமாக சேர்த்து, அதே போன்று தலையிலையும் கவசத்தை அணிந்து முகத்தோட சேர்ந்திருக்கும். அப்ப முகத்தில் பட்ட அந்த காயத்தின் காரணமாக அந்த கவசத்தில் இருந்த இரண்டு ஆணிகள் போன்ற இரும்பு துண்டுகள் நபியுடைய இந்த கன்னத்தில் அப்படியே பதிந்து விடுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அங்கு காயம் நபியவர்களுடைய, அதே போன்று வலது கீழ் முன்பல் அங்கே உடைக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு பயங்கரமான நிலைக்கு நபியவர்கள் தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். இந்த நேரத்திலே இன்னும் ஒரு தாக்குதல் நபியவர்களுக்கு வருகின்றது, இன்னும் ஒரு தாக்குதல் வருகின்றது. அதிலே இருந்து நபியவர்கள் தப்பி விடுகின்றார்கள். யாரு? அவன் தான் அப்துல்லாஹ் இப்னு, அதாவது அப்துல்லாஹ் இப்னு கமி ஆண்டு சொல்லக்கூடியவன், அப்துல்லாஹ் இப்னு கமி ஆண்டு சொல்லக்கூடியவன் நபியை பார்த்து அடிக்கின்றான். குல்ஹா, இதை நீ எடுத்துக்கொள் முஹம்மதே, குல்ஹா வ அன இப்னு கமிஆ, நான் இப்னு கமிஆவாக இருக்கின்றேன், இதை நீ வாங்கிக் கொள் என்று சொல்லி அடிக்கின்றான். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்திலே இரத்தத்தை துடைத்துக் கொண்டு சொல்லுகின்றான், அக்மா அக்கல்லாஹ். என்ன சொல்லுகின்றார்கள்? அக்மா அக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தட்டும், அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தட்டும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை, அந்த துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து விட்டான். அதாவது இந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால், இந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் இந்த அப்துல்லாஹ் இப்னு கமிஆ என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய ஒரு ஆட்டு மந்தையை நோக்கி, ஒரு ஆட்டு மந்தையை அவதானிப்பதற்காக வேண்டி ஒரு மலை உச்சி பக்கமாக சென்ற நேரத்திலே அங்கே இருந்த ஒரு காட்டு ஆடு, அதாவது மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணாடு, ஆணாடு இவனை துரத்தி துரத்தி மலை உச்சியில இருந்து விரட்டி வந்து தாக்கி அவன் கீழே விழுந்து அப்படியே கொலை செய்யப்பட்டான். அப்படியே என்ன செய்தான்? கொலையுண்டான் என்ற சம்பவத்தையும் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். அப்ப நபியுடைய அந்த பதுவாவுக்கு அவன் ஆளாகி விட்டான். அப்துல்லாஹ் இப்னு கமியா இவனும் நபியை தாக்கியவர்கள். இந்த நேரத்திலே நபி அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இப்படி உடம்பு காயப்பட்டு பல் உடைக்கப்பட்டு அவர்களுடைய முகத்தில் இருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது, பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நபியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக வந்த ஒரு தூதரை அவருடைய பல்லை உடைத்து அவருடைய முகத்திலே காயத்தை ஏற்படுத்தி ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் வெட்டி கொடுப்பானா? என கண்டுபிடுங்க. நபி அவங்க சொல்லிட்டாங்க, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நான் வந்திருக்கின்றேன். இவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்காக, ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதரை காயப்படுத்திய ஒரு கூட்டம், இவர்களுக்கு அல்லாஹுடைய வெற்றி கிடைக்குமா என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்திலே அல்லாஹு தாலா உடனடியாக கண்டித்து வசனத்தை இறக்குகின்றான். நல்லா கவனிக்கணும் சோர்களே, இந்த இடத்துல அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், இது என்ன நிலைமை? நபி அவர்கள் ஒரு மிகவுமே கவலையான ஒரு நிலைமையிலே இந்த வார்த்தையை சொன்னார்கள். நிச்சயமாக அல்லாஹ் நபி அவர்கள் அதை நாடி சொல்லவில்லை, இவர்களுக்கு வெற்றி இல்லை, இவர்கள் மோஸ் பாவிகள் என்ற நோக்கத்திலே சொல்லவில்லை. அந்த கவலை மிகைத்ததன் காரணமாக, சொல்லிவிடுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரை காயப்படுத்தியவர்கள், அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட இந்த தூதரை காயப்படுத்தியவர்களுக்குமா வெற்றி என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ் உடனடியாக வசனத்தை இறக்குகின்றான், லைஸ லக மினல் அம்ரிஷை, இந்த காரியத்திலே நபியே உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இது எங்களுடைய விடயம், ஔ யதுப அலைஹிம் ஔ யுஅஸிபஹும், அல்லாஹ் விரும்பி இருந்தால் அவர்களை மன்னிக்கலாம், அல்லது இன்னஹும் வாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் செய்த அநியாயத்துக்காக அவர்களை குற்றம் பிடித்து தண்டிக்கலாம், அதனால இவர்களுக்குமா அல்லாஹ் வெற்றி கொடுப்பான், இவர்களுக்குமா நேர்வழி கிட்டும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அந்த கட்டத்தில் கூட அல்லாஹு தஆலா நபியை கண்டித்திருக்கின்றான். அப்படி என்று சொன்னா, இன்றைக்கு எத்தனை பேர்கள் அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வச்சிருக்கிறாங்க, பெரியார்கள், மகான்கள், ஔலியாக்கள், இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வச்சு பேசக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அப்படி இருந்தால் அதுக்கு தகுதி உள்ளவங்க யாரு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கே இதுல ரைட்டு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபிய உங்களுக்கு இதுல எந்த அதிகாரமும் கிடையாது, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட் இல்ல. அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான், உங்களுக்கு எதிராக அவர்களுக்கே வெற்றியையும் கொடுக்கலாம், இதுவும் அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது. ஆகவே இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா கண்டித்தான். இன்னும் சில அறிவிப்புல வந்திருக்கு, தபரானில வரக்கூடிய அறிவிப்புல, இஸ்தத்த கலபுல்லாஹி அலா கவ்மின் தம வஜ்ஹ நபி வஜ்ஹ ரசூலிஹி, அல்லாஹுடைய தூதருடைய முகத்திலே இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு அல்லாஹுடைய கோபம் கடினமாகட்டும், அவர்களின் மீது அல்லாஹுடைய கோபம் அதிகமாகட்டும், கடினமாகட்டும் என்று சொல்லி மறுகணம் நபி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம க்ஃபிர் லி கௌமி ஃபின்னஹும் லா யஅலமூன், இறைவா என்னுடைய கூட்டத்துக்கு நேர்வழி காட்டி விடுவாயாக, இவர்கள் தெரியாமல் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உடனடியாக நபி அவர்கள் மாறி துவா கேட்டதாகவும் தபரானியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் உடனடியாக வஹி வந்தது, வஹிக்கு நபி அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். வஹிக்கு முன்னால் நபிக்கு என்ன செய்ய முடியாது, எதுவும் பேச முடியாது. இந்த கண்டனம் வந்ததற்கு பின்னால் உடனடியாக சரணடைந்து துவா கேட்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம க்ஃபிர் லி கௌமி, என்னுடைய கூட்டம் இந்த தவறை செய்து விட்டது, அவர்களை மன்னித்து விடுவாயாக ஃபின்னஹும் லா யஅலமூன், அதுக்கு நியாயத்தையும் தேடுகின்றார்கள், தெரியாமல் செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ரஹ்மத், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அருட்கொடை அல்லவா, காவிருக்கும் அருட்கொடை தான், காவிருக்கும் அருட்கொடையாகத்தான் நபி அவர்கள் இருந்தார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், இவர்கள் தெரியாமல் இந்த தப்பை தவறை செய்து விட்டார்கள் யா அல்லாஹ், ஆகவே என்னுடைய இந்த கூட்டத்தை நீ மன்னித்து விடுவாயாக, ரப்பிக்ஃபிர் லி கௌமி ஃபின்னஹும் லா யஅலமூன், இன்னும் ஒரு அறிவிப்பிலே, என்னுடைய கூட்டத்தை நீ மன்னித்து விடுவாயாக, அவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபின்னஹும் லா யஅலமூன், என்னுடைய கூட்டத்துக்கு நேர்வழி காட்டி விடுவாயாக, அவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பல அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் எதை காணுகின்றோம் என்று சொன்னால், நபி அவர்களை தான் இவங்க இலக்காக கொண்டு நபியை தான் இவர்கள் முடித்துவிட வேண்டும், நபியுடைய கதையை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபியை நெருங்கினார்கள். ஆனால் அங்கே இரண்டு முக்கியமான வீரர்கள் அங்கே இருந்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? தல்ஹத் பின் உபைதுல்லா, சாத் பின் அபி வக்காஸ். இந்த இருவர்களும் கடுமையாக அந்த காவிர்களை எதிர்த்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள் நபியை பாதுகாத்துக் கொண்டு. அந்த நேரத்திலே சாத் பின் அபி வக்காஸை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஈட்டிகளை எடுத்துக் கொடுக்கின்றார்கள். ஈட்டிகளை எடுத்து கொடுத்து சொன்னார்கள், இர்மி ஃபிதாக அபி வ உம்மி, சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இர்மி, நீங்கள் எரியுங்கள், ஈட்டியை நீங்கள் வீசுங்கள் அவர்களை நோக்கி, ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நபி அவர்கள் ஒரு சஹாபிக்கு தன்னுடைய தாயையும் தந்தையும் அர்ப்பணமாக்கினார்கள் சொன்னால், அவர்கள் சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மாத்திரம்தான். உஹத் யுத்தத்திலே, உஹத் யுத்த களத்திலே நபி அவர்கள் தன்னுடைய தாயையும் தந்தையும் அர்ப்பணமாக வைத்தே சஅதுக்கு என்ன சொல்கிறார்கள், எரிந்து விடுங்கள். இப்ப இந்த வார்த்தையில என்ன மீனிங் சொன்னா, இப்ப தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும் என்று சொல்றது வந்து தப்பா இல்லையான்னு கேட்டா, இதுல இது ஒரு அக்கீதாவுடைய ஒரு மசாலா, அக்கீதா சார்ந்த, அதை கொஞ்சம் சுருக்கமா சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்று கேட்டால், இந்த தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவர்களை உங்களுக்கு பிணையாக வைக்கிறது அர்த்தம் கிடையாது. இது அரபிகளுடைய நாவுல வளமையாக இருந்த ஒரு வார்த்தை, இது அல்லாஹு தஆலா கண்டிக்கவும் இல்லை. இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு பதிலாக உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை துன்பங்களை என்னுடைய தாயின் தந்தையும் இருந்து தடுக்கட்டும் என்ற மீனிங் தான். அது உண்மையான தடை கிடையாது. அதாவது அந்த இடத்துல அவரோட உள்ள அளவு கடந்த அன்பின் காரணமாக தாய் தந்தையை உங்களுக்கு முன்னால் நான் அர்ப்பணமாக சமர்ப்பிக்கின்றேன் என்ற கருத்திலே தான் சொல்லுவதை தவிர, உண்மையாக அவர்களை கொடுத்து இவரை பாதுகாக்கிற கருத்து கிடையாது. அதனால இப்படி சொல்றதுல தப்பில்லை. யார் ஒருத்தரை பார்த்து என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்றதுல பெரிய அளவுல தப்பினாங்க, காணல அல்லாஹு ஆலம். ஆனால் நபி அவர்கள் வந்து சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் என்ன சொன்னார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் எரியுங்கள், அந்த காவிர்களை நோக்கி நீங்கள் இந்த அம்புகளை வீசிவிடுங்கள், ஈட்டிகளை எரிந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். வேறு சில ரிவாயத்துகள் பனு குறைலாவுடைய யுத்தத்துடைய நேரத்தில் ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதாக புகாரி முஸ்லீம்ல ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது. அதாவது பனு குறைலாவுடைய சம்பவத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பனு குறைலா அந்த கோட்டை அவர்களுடைய கோபுரங்களுக்கு சென்றே அவர்களுடைய நிலைமையை அவதானித்து வாருங்கள் என்று நபி அவங்க ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் அந்த தகவல்களை எடுத்து நபியிடத்திலே வந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த வார்த்தை வந்து அரபிகள்ல வளமையாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொன்னார்கள் இந்த வார்த்தையை, பின்னால் வரும், அவர்களும் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்றே தல்ஹாவை பார்த்து சொன்னதாகவும் புகாரியில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. ஆகவே இது சாதியை பார்த்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், அவர்களை எதிர்த்து நீங்கள் அம்புகளை வீசுங்கள் என்று சொன்னி. தல்ஹாவை பொறுத்தவரையில் நசாயிலே வந்திருக்கக்கூடிய ரிவாயத்தை பார்க்கின்றோம். காவிர்கள் அந்த குறைசிகள் வந்து நபியை அண்மித்த நேரத்திலே நபி அவர்கள் கேட்கின்றார்கள், மண்ணில் கவும், இந்த நேரத்திலே இந்த கூட்டத்தை எதிர்த்து போரிடக்கூடியவர்கள் உங்களில் யார் இருக்கின்றார், உங்களே இந்த காவிர்களை எதிர்த்து போரிடக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார் என்று கேட்ட நேரத்திலே தல்ஹா எழுந்து நிற்கின்றார்கள், நான் தான், நான் இருக்கின்றேன் அல்லாஹுடைய தூதரை கண்டு எழுந்து நிற்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த நேரத்திலே தல்ஹா எழுந்திருந்து காஃபிர்களிலே ஒருவர் ஒருவராக வந்த ஒவ்வொருத்தரையும் வெட்டி வீழ்த்துகின்றார்கள். நபியை நெருங்க வந்த ஒவ்வொருத்தரையும் வெட்டி வீழ்த்தி அவர்களும் மிக கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள், மிக கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள். முஸ்லிம்லே வருகின்றது, அந்த அன்சாரிகள் ஏழு பேர்களும், கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் நபியை பாதுகாக்கும் பொறுப்பு முழுமையாக யாருடைய தலையிலே வந்து விடுகின்றது, தல்ஹாவுடையவும் சாதுடைய தலையிலும் வந்து விடுகின்றது. தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். எழுந்திருந்து அந்த காவிர்களை வெட்டி கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய விரலிலே ஒரு வெட்டு விழுந்து அந்த விரல் அப்படியே வெட்டப்படுகின்றது. ஹஸ் என்று சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் கேட்டு அந்த வலியின் காரணமாக கத்துகின்றார்கள். நபி அவங்க சொன்னாங்க, தல்ஹாவே நீங்க எந்த வார்த்தைய ஹிஸ் என்று சொல்லாமல் பிஸ்மில்லா என்று சொல்லி இருந்தால் மக்கள் பார்த்திருக்க மலக்குமார்கள் உங்களை உயர்த்தி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், மக்கள் பார்த்திருக்க மலக்குமார்கள் உங்களை உயர்த்தி இருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபி அவங்க. அப்ப இப்படியாக அவர்கள் மிக கடுமையாக காவிர்களை எதிர்த்து போராடி அவர்களுடைய இரண்டு விரல்கள் வெட்டப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபியை அவர்கள் பாதுகாத்த அந்த கை அப்படியே பிற்காலத்திலே வளமற்றதாக போய்விட்டது. அந்த அளவுக்கு கடுமையாக தாக்கப்பட்டது. சுமாராக 39 அல்லது 35 வெட்டுக்கள் காயங்கள் அவர்களுடைய கையிலே மாத்திரம் இருந்தது, கையில மாத்திரம் இருந்ததாக அறிவிப்புகள் சொல்லுகின்றது. புகாரியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கின்றது. கைசுபுனு அபி ஹாசிம் தான் சொல்லுகின்றார்கள், நபியை அந்த பாதுகாத்த அந்த கை அப்படியே பிற்காலத்திலே வளமிழந்து போய்விட்ட அளவுக்கு அவர்கள் நபிக்காக வேண்டி, நபியுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி உஹத் யுத்தத்திலே மிக கடுமையாக போரிட்டார்கள். அதே போன்று இன்னொரு திருமதி இப்னு மாஜாவுடைய ரிவாயத்திலே தல்ஹத் இப்னு உபைதுல்லாவை புகழ்ந்து நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி வந்திருக்கின்றது, மன் அஹப்ப அன் யன்ஸுர இலா ஷஹீதின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த் ஃபல்யன்ஸுர் இலா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். அல்லாஹுடைய பாதையிலே உயிர் நீத்த ஒரு ஷஹீத் பூமியில நடமாடி செல்வதை பார்க்க விரும்பினா நீங்க யார பாருங்க, தல்ஹாவை பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைஸ் அவர்களே, அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுகின்றார்கள், ஒரு ஷஹீத பூமியில பார்க்கலாமா, ஒரு ஷஹீத் பூமியிலே நடமாடும் ஒரு ஷஹீதை பார்க்க வேண்டும் என்று நீங்க யாராவது விரும்பினால் யாரை பாருங்கள், தல்ஹாவை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உஹதுடைய யுத்தத்தை பொறுத்தவரையில் அந்த உஹதுடைய நாள் முழுக்க யாருக்குத்தான் அர்ப்பணம், தல்ஹாவுக்குத்தான், தல்ஹாவுக்குத்தான் சொந்தம் என்று சொன்னார்கள். உஹதுடைய யுத்தத்துடைய நாள் முழுக்க சொந்தம் யாருக்கு, தல்ஹாவுக்குத்தான். அவர்களுடைய தியாகம் தான் உஹதுடைய யுத்தத்துடைய நாளிலே மிகப்பெரிய தியாகமாக இருந்தது. நான் நபியை நோக்கி வந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஒருவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், நபியை பாதுகாத்து யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய அடிமனதிலே நான் சொல்லிக் கொண்டேன், குன் தல்ஹா ஃபிதாக அபி வ உம்மி, அவர் தல்ஹாவாக இருக்கட்டும், நீ தல்ஹாவாக இருந்து கொள், என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி நான் மனதிலே சொல்லிக் கொண்டேன். எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆனால் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்களே என்று எனது உள்ளத்துக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டது என்றே அபூபக்கர் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியும் புகாரில் வந்திருக்கின்றது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை நோக்கி வேகமாக வந்த நேரத்திலே யாருமே நபிக்கு பக்கத்திலே இல்லை, காவிர்கள் நபியை அண்மித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒருவர் மாத்திரம் இருந்து தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கின்றார். நான் என்னுடைய மனதிலே சொல்லிக் கொண்டேன், இவர் தல்ஹாவாகத்தான் இருக்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் தல்ஹாதான், குன் தல்ஹா உபைதுல்லா ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அவர் தல்ஹாவாக இருக்கட்டும், நீ தல்ஹாவாகவே இருந்து கொள், எனக்கு இந்த பாக்கியம், நபியை பாதுகாக்கும் அன்று எனக்கு கிடைத்த அந்த பாக்கியம் எங்கே, சௌரு குகையிலே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான், இன்று அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் சற்று தாமதித்து விட்டேன். எந்த வயதுல எல்லாம் பேசுறாங்க சோர்களே, இதெல்லாம் எந்த வயதுல பேசுறாங்க, 50-53 வயசுல பேசக்கூடிய வார்த்தைகள், 50-52-53 வயதுல பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த உயர வார்த்தைகள். எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆனால் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த குறைசி வம்சத்தை சேர்ந்த தல்ஹா இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றாரே என்றே என்னுடைய மனதுக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டது என்றே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இதெல்லாம் அந்த உஹத் யுத்த களத்தில் ஏற்பட்ட வீர தீர தியாகங்கள் சோழர்களை, மிகப்பெரிய தியாகங்கள், இன்னும் பல தியாகங்களை சோழர்கள் சொன்னார்கள், செய்தார்கள். அதற்கு பின்னால் அந்த யுத்தத்துடைய நிலைமையை அல்லாஹு தஆலா மீண்டும் சரி செய்து மாற்றி கொடுத்து இறுதியிலே நபிக்கும் தோழர்களுக்கும் வெற்றி கொடுத்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுகளை நாங்கள் தொடர்வோம். அஹ்ருதா அவான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.